திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு. ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கிவிட்டது. ஒரு குழந்தையை மையப்படுத்தி கொண்டாடப்படும் இந்த விழா பல கோடி குழந்தைகள் மனதில் கனவுகளை வளர்க்கும் விழா. இந்த விழா காலத்தில் தனக்கு கிடைக்கப் போகும் பரிசை பற்றிய கனவுகள் பல கோடி குழந்தைகளின் உள்ளங்களில் அலைமோதும். அந்த பரிசை வழங்கப் போவது சாந்தா கிளாஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ்மஸ் தாத்தா என்ற கனவையும் குழந்தைகள் இந்நாட்களில் சுமந்து வாழ்கின்றனர். குழந்தைகளின் இந்த கனவுகள் அர்த்தமற்றவை, ஆபத்தானவை என்ற அறிவுரைகள் வழங்கும் பெரியவர்களையும் நாம் காணலாம். அன்புள்ளங்களே, பொதுவாகவே கனவுகள் காண்பதும் கனவுலகில் வாழ்வதும் குழந்தைத்தனம் என்பது வயதில் வளர்ந்துவிட்ட பலரின் தீர்ப்பு. கனவுகள் இன்றி இந்த உலகம் இதுவரை வாழ்ந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1963 ஆகஸ்ட் மாதம் 28 கருப்பு வெள்ளை இனத்தவரிடையே நல்லுறவு வளரும் என்பதை "எனக்கொரு கனவு உண்டு, ஐ ஹாவ் எ ட்ரீம்" என்று முழங்கிய மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களையும், அதே கனவு தென்னாப்பிரிக்காவில் நனவாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து அந்த கனவை பெருமளவு நனவாக்கி அண்மையில் புகழுடல் எய்திய நெல்சன் மண்டேலா அவர்களையும், ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து மட்டுமல்ல ஜாதிய பிரிவுகள், பெண் அடிமைத்தனம் ஆகிய தளைகளிலிருந்தும் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற கனவுகள் கண்டு அவற்றை கவிதைகளாக விட்டு சென்றுள்ள மகாகவி பாரதியார் அவர்களையும் வரலாறு மறந்திருக்க வாய்ப்பில்லை. அன்புள்ளங்களே, கனவு காணவும் அந்த கனவை நனவாக்கவும் துணிபவர்கள் வாழ்வதால்தான் இந்த உலகம் இன்றும் வாழ்ந்து வருகின்றது. கனவுகளை பற்றி, கனவுகள் காண்போரை பற்றி இன்று நாம் சிந்திப்பதற்கு காரணம் இந்த ஞாயிறு நற்செய்தியின் நாயகனாக விளங்கும் புனித யோசேப்பு. மரியாவின் கணவரான யோசேப்பு அமைதியான ஒரு புனிதர். இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருப்பது போல அவர் ஒரு நேர்மையாளர். அவர் பேசியதாக நற்செய்தியில் ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. அன்புள்ளங்களே, அவர் ஒன்றும் பேசியிருக்க தேவையில்லையே. ஏனெனில் அவரது வாழ்வே ஒரு முழு நற்செய்தியாக இருந்தது. மரியாவின் கணவராய், இயேசுவின் வளர்ப்பு தந்தையாய் யோசேப்பு தனிப்பட்ட ஓர் இடத்தை நமது மனங்களில் பிடித்துள்ளார். கத்தோலிக்க திரு அவையின் காவலர் என்ற உயர்ந்த மதிப்பை பெற்றுள்ள புனித யோசேப்பை வாழ்வின் பல நிலைகளுக்கு பாதுகாவலர் என்று போற்றுகின்றோம். கன்னியர்களின் காவலர், குடும்பங்களுக்கு காவலர், தொழிலாளர்களுக்கு காவலர், நற்படிப்புக்கு காவலர், நல் மரணத்திற்கு காவலர் என்று பல வழிகளில் புனித யோசேப்பை பெருமைப்படுத்துகின்றோம். என்னை பொறுத்தவரை அன்பர்களே, மனித வாழ்வின் மற்றொரு முக்கிய அனுபவத்திற்கும் இவரை காவலர் என்று அழைக்கலாம். ஆம், யோசேப்பை கனவுகளின் காவலர் என்று நாம் பெருமைப்படுத்தலாம். இதை நான் ஒரு விளையாட்டாகவோ வேடிக்கையாகவோ கூறுவதாக எண்ண வேண்டாம் அன்பர்களே. கனவுகளின் காவலரான புனித யோசேப்பு என்பதுதான் நமது இன்றைய ஞாயிறு சிந்தனையின் மையம். முதலில் இன்றைய நற்செய்தியை கேட்போம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 1. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, "யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார்" என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார்.
நமக்காய் ஒரு குழந்தை இந்த நானிலம் தவழ்ந்தது. நலிந்த நிலை மாறும் என்னும் நம்பிக்கை மலர்ந்தது. நமக்காய் ஒரு குழந்தை இந்த நானிலம் தவழ்ந்தது. நலிந்த நிலை மாறும் என்னும் நம்பிக்கை மலர்ந்தது.
அன்பு இதயங்களே, மத்தேயு நற்செய்தி முதல் பிரிவில் நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டாம் பிரிவில் மேலும் இருமுறை யோசேப்பு கண்ட கனவுகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. கீழ்த்திசை ஞானிகள் மூவர் வந்து குழந்தை இயேசுவை கண்டு திரும்பிய பின்னர் யோசேப்பின் கனவில் தோன்றிய வானத்தூதர் அவரை எகிப்திற்கு ஓடிப்போகச் சொல்கின்றார். இரவோடு இரவாக மரியாவையும் பச்சிளம் குழந்தை இயேசுவையும் அழைத்து கொண்டு யோசேப்பு எகிப்திற்கு செல்கின்றார். எகிப்தில் அகதிகளாக இவர்கள் வாழ்ந்தபோது சொந்த நாட்டில் ஏரோது இறந்து விடுகின்றான். மீண்டும் யோசேப்புக்கு கனவில் செய்தி வர அவர் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்புகின்றார். அன்பு இதயங்களே, இந்த மூன்று சம்பவங்களையும் ஆழமாக சிந்தித்தால் பாடங்கள் பல நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள நிகழ்வை முதலில் சிந்திப்போம். யோசேப்பு பயங்கரமான ஒரு சங்கடத்தில் சிக்கியிருப்பதை நாம் உணரலாம். மரியாவோடு திருமண ஒப்பந்தம் நடந்து ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களில் மரியா கருவுற்றிருந்தார் என்ற கசப்பான பேரிடியான உண்மை யோசேப்புக்கு தெரிய வருகின்றது. ஊரே போற்றும் அந்த உத்தம பெண் தனக்கு மனைவியாக கிடைத்திருப்பது தனது பெருமை என்று எண்ணி வந்த யோசேப்புக்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சி இது. அவர் மனதில் வீசிய சூறாவளியை ஓரளவு நாம் உணரலாம் இல்லையா? இந்த சூழலில் யோசேப்பு தன் பெயரை தன் பெருமையை மட்டும் காப்பாற்ற நினைத்திருந்தால் ஊர் பெரியவர்களிடம் இதை தெரிவித்திருக்கலாம். அவ்வாறு அவர் செய்திருந்தால் அவர் தன்னை காப்பாற்றியிருப்பார். மரியாவோ ஊருக்கு நடுவே கொண்டு செல்லப்பட்டு கல்லால் எரியப்பட்டு கொடூரமாக கொலையுண்டிருப்பார். மரியாவின் கதை முடிந்திருக்கும், நமது மீட்பின் கதையும் முடிந்திருக்கும், அல்லது வேறு விதமாக அமைந்திருக்கும். அன்பு இதயங்களே, 3 ஆண்டுகளுக்கு முன் ஈரான் நாட்டில் சக்கீனே அஷ்டியானி என்ற 43 வயது தாய் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஈரான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது அந்த தண்டனை எவ்வளவு கொடூரமாய் நடத்தப்படுகின்றது என்ற விவரங்கள் ஊடகங்களில் கூறப்பட்டன. தண்டனை பெற்ற பெண் கழுத்து வரை மண்ணில் புதைக்கப்படுவார். அவரை சுற்றி நின்று மற்றவர்கள் அவர்கள் மனிதர்களா என்பதே பெரிய கேள்விக்குறி. அவர்கள் அந்த பெண்ணின் தலை மீது கல்லெறிந்து அந்த பெண்ணை கொலை செய்வார்கள் என்ற விவரங்கள் தரப்பட்டன. இந்த விவரங்களை வாசித்த போது நாம் மனிதகுலத்தில் தான் வாழ்கின்றோமா என்ற கேள்வி மனதில் எழுந்தது. சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய தலைநகர் டில்லியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இறந்த ஓர் இளம் பெண்ணை பற்றிய வழக்கு இன்னும் இந்தியாவில் காயங்களை உருவாக்கி வருகின்றதே. அன்பு இதயங்களே, பத்திரிகை தொலைக்காட்சி என்று இவை வழியாக வெளிச்சத்திற்கு வரும் இத்தகைய சம்பவங்கள் 1-2 என்றால் வெளிச்சத்திற்கு வராமல் கொன்று புதைக்கப்படுவது 1000-1000 பெண்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கலாச்சாரம் அறிவியல் என்று பல வழிகளிலும் வளர்ந்துள்ள இந்த 21ஆம் நூற்றாண்டில் பெண்கள் நிலை இப்படி என்றால் யோசேப்பு வாழ்ந்த இஸ்ரேல் காலத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த சிக்கலான சூழலில் யோசேப்பின் கனவில் ஆண்டவரின் தூதர் தோன்றினார் என்று இன்றைய நற்செய்தி சொல்கின்றது. தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதும், மரியா எக்கேடு கெட்டாகிலும் போகட்டும் என்ற சுயநல கோட்டைக்குள் யோசேப்பு வாழ்ந்திருந்தால் அவரிடம் இறைவனின் தூதர் நெருங்கியிருப்பாரா என்பதே சந்தேகம்தான். அன்பு இதயங்களே, சுயநல மனங்களில் கடவுள் நுழைய நினைத்தாலும் அவரால் முடியாது. மென்மையான மனங்களில் மேலான எண்ணங்களும் கனவுகளும் தோன்றும். அப்படி தோன்றிய ஒரு கனவையே இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. இந்த கனவில் யோசேப்புக்கு இறைவன் தந்த செய்தியை நாம் இப்படியும் சிந்தித்து பார்க்கலாம்.
யோசேப்பே, தாவீதின் மகனே, சட்டங்களை சமுதாய கட்டுப்பாடுகளை மட்டும் மனதில் எண்ணி குழம்பாதே. அவற்றையும் தாண்டி மனிதாபிமானத்தோடு நடந்து கொள். இவ்வாறு நீ நடந்தால் உன்னையும் மரியாவையும் மட்டுமல்ல இவ்வுலகையும் காப்பாற்றும் வழியொன்றே நீ திறப்பாய்
என்பது கனவில் யோசேப்பு பெற்ற செய்தி என்றும் நாம் சிந்திக்கலாம். எனதருமை அன்புள்ளங்களை, எல்லாருமே கனவு காண்கின்றோம். யோசேப்பும் கனவு கண்டார். அவரை ஏன் கனவுகளின் காவலர் என்று கூற வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். இந்த கேள்விக்கு விடையாக 2 காரணங்கள் எனக்கு தோன்றுகின்றன. முதல் காரணம், அதிர்ச்சிகளும் அச்சங்களும் நம்மை சூழும் போது நமது தூக்கம் பெரிதும் பாதிக்கப்படும். அப்படியே நாம் தூங்கினாலும் நமது கனவுகளும் நம்மை பயமுறுத்தும். மரியா கருவுற்றிருந்தார் என்பதை அறிந்த யோசேப்பு கட்டாயம் அந்த ஒரு நிலையில் இருந்திருக்க வேண்டும். நம்ப முடியாத அந்த அதிர்ச்சியின் நடுவிலும் யோசேப்பு கனவில் தனக்கு கிடைத்த செய்தியை நற்செய்தி என்று நம்பினாரே, அந்த காரணத்திற்காக யோசேப்பை கனவுகளின் காவலராக நாம் போற்றலாம். இரண்டாவது காரணம், யோசேப்பு தன் கனவில் கண்டதை செயல்படுத்தினார். கனவு காண்பது எளிது அன்பர்களே, கனவு முடிந்து எழுந்ததும் கனவின்படி நடப்பது அவ்வளவு எளிதல்ல. கண்ட கனவு சுகமான கனவு என்றால் ஒருவேளை செயல்படுத்துவது எளிதாகலாம். உதாரணமாக, குறிப்பிட்ட ஒரு கிரீமை பயன்படுத்தினால் ஒரு சில வாரங்களில் நமது தோல் நிறம் மாறும் என்றும், குறிப்பிட்ட ஒரு பற்பசையை பயன்படுத்தினால் நம்மை சுற்றி எப்போதும் நண்பர்கள் சூழ்ந்திருப்பர் என்றும், நமது விளம்பர உலகம் சொல்லும் எத்தனை கனவுகளை நாம் நம்புகின்றோம், செயல்படுத்துகின்றோம். ஆனால் அன்புள்ளங்களே, மத்தேயு நற்செய்தியில் யோசேப்பு கண்டதாக கூறப்படும் அந்த மூன்று கனவுகளும் கடினமான சூழலில் கடினமானதை செய்வதற்கு யோசேப்பை உந்தி தள்ளிய சவால்கள். திருமணத்திற்கு முன்னரே கருவுற்றிருந்த ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வது, ஏரோதின் பிடியிலிருந்து தப்பிக்க பச்சிளம் குழந்தையோடும் தாயோடும் எகிப்திற்கு இரவோடு இரவாக ஓடிச் செல்வது, மீண்டும் தன் சொந்த நாட்டுக்கு திரும்புவது என்று யோசேப்புக்கு வந்த எல்லா கனவுகளும் சிக்கலை தீர்ப்பதற்கு பதில் மீண்டும் சிக்கலில் தள்ளும் கனவுகளாகவே இருந்தன. இருந்தாலும் இந்த மூன்று கனவுகளிலும் சொல்லப்பட்டவைகளை யோசேப்பு உடனே செயல்படுத்தினார் என்று நற்செய்தி சொல்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, சிக்கலான சூழல்களின் நடுவிலும் தன்னை வந்து அடைந்த கனவுகளை இறைவன் விடுத்த அழைப்பு என்று ஏற்றுக்கொண்டதால், அந்த கனவுகளில் சொல்லப்பட்டவைகளை செயல்படுத்தியதால் யோசேப்பை கனவுகளின் காவலர் என்று அழைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காது என்றும் நம்புகின்றேன். கனவுகளின் காவலரான புனித யோசேப்பு தன் கனவுகளை நம்பி செயல்பட்டதால் தன்னையும் மரியாவையும் குழந்தையையும் மட்டும் காப்பாற்றவில்லை, இந்த உலகை காக்க வந்த இறைவனை இம்மானுவேலாக நம்மோடு தங்க வைத்தார். அன்பு இதயங்களே, கனவுகளை வளர்ப்போம். இன்னல்கள் நடுவிலும் நம் கனவுகளை நல்ல முறையில் புரிந்து கொள்வோம். கனவுகளை செயல்படுத்தி கடவுளை நம்மோடு தங்க வைப்போம். கனவுகளின் காவலரான புனித யோசேப்பு நமக்கு துணை புரிய வேண்டும் என்று அவரது பரிந்துரையை மன்றாடுவோம்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.